السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஜகாத் பற்றி சற்று பார்ப்போம். இந்த ஜகாத் என்பது அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு விதியாக்கிய கடமைகளிலே முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த ஜகாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். ஒரு மனிதன் முஸ்லிமாவனதற்கு பின்னால் அவன் செய்ய வேண்டிய பிரதானமான கடமைகளிலே மூன்றாவது கடமையாக இந்த ஜகாத் இருக்கின்றது. இதனை அல் குர்ஆனிலே இந்த ஜகாத் கடமை என்பதற்கான நிறைய ஆதாரங்கள் அல் குர்ஆனிலேயும் சுன்னாவிலேயும் இருக்கின்றதை போன்று இந்த ஜகாத் என்ற ஒரு வணக்கம் இருக்கின்றது என்பதிலே அனைத்து அறிஞர்களும் ஒற்றுமைப்பட்டு ஏகோபித்து கூறியிருக்கின்றார்கள். இந்த ஜகாத்துடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதனை அல்லாஹ் தஆலா தொழுகையுடன் சேர்த்து அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 82 இடங்களிலே இந்த தொழுகையுடன் சேர்த்து கூறியிருக்கின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வஅகீமுஸ் ஸலாத வஆதுஸ் ஸகாத வர்கஉ மஅர் ராகிஈன், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், இன்னும் ருக்கு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் மூலமாக ஜகாத் என்ற ஒரு வணக்கம் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று நபிமொழியிலேயும் பல நபிமொழிகள் ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இந்த ஜகாத் என்ற ஒரு வணக்கம் இருக்கின்றது, அது கடமையானது என்பதற்கு பல ஆதாரங்கள் வந்திருக்கின்றன. அதிலே ஒன்றை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொள்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமன் தேசத்துக்கு கவர்னராக அனுப்பக்கூடிய நேரத்திலே சில உபதேசங்களை செய்தார்கள். ஹிஜ்ரி 10 ஆண்டு நபி அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பக்கூடிய நேரத்திலே கூறினார்கள், இன்ன கதத்தி கௌமன் அஹ்ல கிதாபின், நீங்கள் ஒரு வேதக்காரர்கள் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போகின்றீர்கள், வேதக்காரர்களிடத்திலே போகின்றீர்கள், ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அங்கே போனால் முதலில் நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டிய விடயம் என்ன, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி பாருவதும், நான் அல்லாஹ் தாலாவுடைய தூதர் என்பதையும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி இந்த ஷஹாதத்தின் பக்கம் நீங்கள் அவர்களை அழையுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஃபைன்ஹும் அத்தாஉகல் இதா அளிக்க, அவர்கள் அதிலே உங்களுக்கு வழிபட்டு சொன்னால், கட்டுப்பட்டு வந்துவிட்டார்கள் சொன்னால், ஃபஅலிமுஹும் அன்னல்லாஹ அஸ்ஸவஜல்ல இஃப்தரத அலைஹிம் கம்ச ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வலைலா, அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா தினமும் ஐந்து நேர தொழுகைகளை அவர்களுக்கு கடமையாக்கியிருக்கின்றான், ஐந்து நேர தொழுகைகளை அவர்கள் தொழ வேண்டும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்துக் காட்டுங்கள், அதனை அவர்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதனுக்கு அஃபைன்ஹும் அத்தாவுக்கள் இதை அளிக்க, அவர்கள் அதுக்கும் அதுலேயும் உங்களுக்கு வழிபட்டால் கட்டுப்பட்டு வந்தால் ஃபஅலிமுஹும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன் ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்திலே அல்லா தாலா ஒரு கட்டாய தர்மத்தை சதக்காவை அல்லா தாலா அவர்களுக்கு விதியாக்கியிருக்கின்றான். அவர்களிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிலிருந்து அதனை வசூலிக்கப்பட்டு அதே கூட்டத்திலே அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு இது விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது ரலியல்லாஹு அவர்களுக்கு அறிவித்தல் படுகின்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஜகாத் எந்த அளவுக்கு சமூகத்திலே முக்கியமான ஒன்று என்பதை கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இதனை ஏற்கனவே அனுப்பப்பட்ட இறை வேதங்களிலேயும் இறை மார்க்கங்களிலேயும் அல்லாஹ் தஆலா இதனை விதியாக்கியிருக்கின்றான். எமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஏனைய நபிமார்களிலேயும் பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய சமூகத்திலேயும் இந்த ஜக்காத் என்ற ஒரு வணக்கம் இருந்திருக்கின்றது என்பதை அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அவர்களுடைய மகன் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய மூன்று பேரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்களை நாங்கள் எங்களுடைய இந்த ஏவல்களை கொண்டு நேர்வழி காட்டக்கூடியவர்களா நாங்கள் இமாம்களாக அறிஞர் அவர்களை ஆக்கினோம். மேலும் நாங்கள் அவர்களுக்கு நற்காரியங்களை செய்யும்படியும் தொழுகையை நிலைநாட்டும்படியும் ஜகாத்தை வழங்கும்படியும் நாங்கள் அவர்களுக்கு வகி அறிவித்தோம். அவர்கள் எங்களை வணங்கக்கூடியவர்களா இருந்தார்கள் என்று அல்லா தாலா சூரத்துல் அன்பியாவிலே 73வது வசனத்திலே சொல்லுகின்றான். ஆக இந்த வசனத்தின் அடிப்படையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களும் இந்த ஜகாத் என்ற ஒரு வணக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள், செலுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு மகனாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இந்த ரப்பிஹி மர்தியா, அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையும் ஜக்காத்தையும் அவர் ஏவக்கூடியவர்களா இருந்தார்கள், அவருடைய நாயனிடத்தில் அவர் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு நல்லடியானாக இருந்தார் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த வசனம் மரியம் என்ற அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் வருகின்றது. அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த பனு இஸ்ரவேலர்கள் சமூகம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் வைத் அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில் லா தஅபுதுன இல்லல்லாஹ், நாங்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை நாங்கள் எடுத்தோம், அது இந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வபில் வாலிதைன் இஹ்சானன், அதே போன்று பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், வதில் குர்பா வல்யத்தாமா வல் மசாகின், இன்னும் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் அனைவருக்கும் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு நலவுகள் செய்ய வேண்டும். வகூலுல் லின்நாஸி ஹுஸ்னா, இன்னும் மக்களுக்கு நீங்கள் அழகான வார்த்தைகளை தான் நீங்கள் பேச வேண்டும். அகீமு ஸலாத்த வ ஆது ஸகா, இன்னும் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் வழங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களிடத்திலே ஒரு உடன்படிக்கை செய்ததாக அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த வசனம் சூரத்துல் பக்கராவில 83வது வசனமாக இடம்பெற்றிருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையிலே பனு இஸ்ரவேலர்களிடத்திலேயும் ஜக்காத் என்ற ஒரு வணக்கம் இருந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஔசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த அல்லாஹ் தஆலா நான் உயிரோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் எனக்கு தொழுகையையும் ஜக்காத்தையும் கொண்டு வசியத் செய்திருக்கின்றன என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் மரியமிலே 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக இந்த வசனத்துடைய அடிப்படையிலேயும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஜக்காத் என்ற ஒரு வணக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஆக மேற்கூறிய நபிமார்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பனு இஸ்ரவேலர்கள், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய அனைவருமே இந்த ஜக்காத்தை கொண்டு ஏவப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே இந்த ஜக்காத் எவ்வாறு கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால், மக்காவிலே வைத்து இந்த ஜக்காத் கடமையாக்கப்பட்டது என்றாலும் அதில் இந்த ஜக்காத்தில் என்னென்ன பொருட்களை கொடுக்க வேண்டும், அதனுடைய வரையறைகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அங்கே எந்தொன்றையும் நிர்ணயிக்கவில்லை. அதனை முஸ்லிம்களிடத்திலே அதாவது தாராளமான இதாக விட்டு வைத்திருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையிலே தான் அவர்களுக்கு எந்த ஒரு இதனையும் நிர்ணயிக்கவில்லை. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவர் மக்கா வாசிகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கின்றான், அவர்கள் ஜக்காத் வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன ஃபீ அம்பாலிஹிம் ஹக்கும் மாலூம், அவர்கள் யார், இந்த நல்லடியார்கள் யார் தெரியுமா, அவர்களுடைய சொத்துக்களிலே அறியப்பட்ட ஒரு வீதம் இருக்கின்றது, உரிமைகள் இருக்கின்றது ஏனையவர்களுக்கு என்று சொல்லி. எனவே இந்த வசனங்கள் எல்லாம் மக்காவிலே இறங்கிய வசனங்கள். அந்த அடிப்படையிலே மக்காவிலேயும் ஜக்காத் ஒன்று இருக்கின்றது. அந்த ஜக்காத்துடைய அந்த வரையறைகள் எல்லாம் இல்லாமல் பொதுவான ஒரு சட்டமாக இந்த ஜக்காத் இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் தான், ஹிஜ்ரி இரண்டாவது வருடம் தான், அந்த ஜக்காத்துடைய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும், அதனுடைய அளவு என்ன, யார் யாருக்கு வழங்க வேண்டும் போன்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தான் அங்கே விதியாக்கப்படுகின்றது. இந்த ஜக்காத்தை பற்றி வரக்கூடிய ஜக்காத்து கடமை என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் எடுத்து நோக்கக்கூடிய நேரத்திலே அதனுடைய ஆதாரங்கள் பல கோணங்களிலே பல விதமாக வந்திருக்கின்றது. சில ஆதாரங்கள் இந்த ஜக்காத்து கொடுப்பது அதனை ஆர்வம் ஊட்டி அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கின்றன. இன்னும் சில ஆதாரங்கள் இந்த ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியதெல்லாம் இருக்கின்றன. முதலாவது வகையை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய இடத்திலே நான் மேலே ஓதி காட்டிய அந்த அல் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாதக சக்கனுன் லஹும். நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சதக்காவை கட்டாய தர்மத்தை நீங்கள் அவர்களுடைய சொத்துக்களிலிருந்து எடுங்கள், அதன் மூலமாக நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்துவீர்கள், அதே போன்று அவர்கள் உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்துவீர்கள், வஸல்லி அலைஹிம் நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், இன்ன ஸலாதக சகுனுன் லஹும், நிச்சயமாக உங்களுடைய அந்த பிரார்த்தனை அது அவர்களுக்கு ஒரு உல அமைதியாக அது சாந்தமானதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல சொல்கின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன், நிச்சயமாக தக்குவாதாரிகள் இரையச்சம் உள்ளவர்கள் பல சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பல தோட்டங்களிலேயும் நீரூற்றுகளிலேயும் அவர்கள் இன்பமாக இருப்பார்கள். ஆஹிதீன மா ஆதாஹும் ரப்புஹும், அவர்களுக்கு அவர்களுடைய நாயன் வழங்கிய வீகரை எடுத்து அனுபவித்துக் கொண்டு சிறந்த முறையில் இன்பமாக இருப்பார்கள். இன்னஹும் கானூ கபுலதாலிக முஹ்சினீன், அவர்கள் இதற்கு முன்னால் நலவு செய்யக்கூடியவர்களாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். கானூ கலீலம் மினல்லைலி மா யஹ்ஜஊன், அவர்கள் இரவு நேரத்திலே கொஞ்சமாகத்தான் குறைவாகத்தான் தூங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், மேலும் அவர்கள் இரவனுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், இன்னும் அவர்களுடைய சொத்துக்களிலே ஒரு பகுதி கேட்டு வரக்கூடியவர்களுக்கும் ஏற்கனவே வறுமை கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும் அவருடைய சொத்திலே ஒரு பகுதி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த வசனங்கள் சூரத்து ஜாரியாத் என்ற அத்தியாயத்திலே 15-19 வசனம் வரும் வரையில் இருக்கின்றது. மேலும் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் ஔலியா பஅத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அவர்கள் ஒருத்தருக்கொருத்தர் உதவியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பண்புகள் என்ன தெரியுமா, யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹௌன அனில் முன்கர், அவர்கள் நலவை ஏவுவார்கள், கெடுதியை தடுப்பார்கள். வயுகீமூன ஸலா வயுதூன ஸகா, இன்னும் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை வழங்குவார்கள். வயுத்தியூன் அல்லாஹ வரசூல, மேலும் அவர்கள் அல்லாஹ் தாலாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு கட்டுப்பட்டு நடப்பார்கள். உலாஇக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அவர்களுக்கு தான் அல்லாஹ் தாலா அவனுடைய அருளை கருணையை பொழுகின்றான் என்பதாக சூரத்து தௌபாவின் 71வது வசனத்திலே சொல்கின்றான். அதாவது இந்த வசனத்தில் என்ன அல்லாஹ் தாலா சொல்ல வருகின்றான் சொன்னால், அல்லாஹ் தாலா அதாவது அவன் பரக்கத்து செய்து அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவன் சூழக்கூடிய அந்த சமூகம் யார் தெரியுமா, அந்த கூட்டம் யார் தெரியுமா, அவர்கள்தான் அல்லாஹை ஈமான் கொண்டு அவர்களில் ஒருவருக்கொருவர் மஹப்பத்துடனும் உதவி ஒத்தாசையாகவும் இருந்து அதே போன்று நலவை ஏவி கெடுதியை தடுத்து அவர்களுக்கு மத்திய அல்லா தாலாவுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை தொழுகையின் மூலமாக அதாவது உறுதிப்படுத்தி அதே போன்று அவர்களுக்கு மத்தியிலே ஜக்காத் வழங்குவதன் மூலமாக அந்த சமூகங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பையும் உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு கபிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மூன்று விடயங்கள் இருக்கின்றன, நான் அவைகளிலே அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், நீங்கள் அவைகளில் மனனம் செய்து கொள்ளுங்கள். மானகசமாலும் மின் சதகத்தின், அதாவது ஒரு நாளுமே சதகா கொடுத்து தர்மம் செய்த பொருட்கள் ஒரு நாளுமே குறைவடைய மாட்டாது என்பதாக அந்த மூன்று விடயங்களிலே ஒன்றாக அல்லா தாலா நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று வலா துலிம அபுதுன் மதுலமத்துன் ஃபஸபர அலைஹா இல்லா ஜாதஹுல்லாஹு பிஹா இஸ்ஸா, அதே போன்று எந்த ஒரு அடியானும் அநியாயம் செய்யப்பட்டு அந்த அநியாயத்துக்காக வேண்டி அவன் பொறுமை செய்தால் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு கண்ணியத்தை இன்னும் அதிகரித்து கொடுக்கின்றான். வலா ஃபதஹ அபுதுன் பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், இன்னும் எவன் அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய அடுத்தவரிடத்தில் கேட்டு வாங்கக்கூடிய பாபை அந்த கதவை வாயில யார் திறக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா வறுமையுடைய வாயிலை தான் திறந்து விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று விடயங்களை சொல்கின்றார்கள். அந்த மூன்று விடயங்களிலே பிரதானமான விடயம் என்ன, தர்மம் கொடுக்கக்கூடிய அது கட்டாய தர்மமாகவும் இருக்கலாம் அல்லது சாதாரண சதக்காகவும் இருக்கலாம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தர்மத்துடைய பொருள் ஒரு நாளுமே குறைவடைய மாட்டாது, வெளித்தோற்றத்திலே நாங்கள் எங்களுடைய சொத்தில் ஒரு பகுதியை கொடுப்பதாக எங்களுக்கு விளங்கினாலும் அதனிலே அல்லாஹ் தஆலா மீதியில் இருக்கக்கூடியதிலே பரக்கத் செய்து அதன் மூலமாக எங்களுக்கு தன்னிறைவை அளிக்கின்ற என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது வகையான ஆதாரங்கள். அதாவது இந்த ஜக்காத்து கடமை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஆதாரங்களிலே இந்த ஜக்காத்துக்கு வழங்குவதனுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் நாங்கள் மேலே பார்த்தோம். இரண்டாவது வகையாக இந்த ஜக்காத்து கொடுக்காதவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை சம்பந்தமாக அல் குர்ஆன் வசனங்களும் நபிமொழிகளும் பல வந்திருக்கின்றன. அதிலே பிரதானமாக அல்லா தாலா சூரத்து தௌபாவின் 32 வசனத்தில் அல்லா தாலா 34 வசனத்தில் அல்லா தாலா சொல்லுகின்றான், وَالَّذِينَ يَكْنِزُونَ الذَّهَبَ وَالْفِضَّةَ وَلَا يُنْفِقُونَهَا فِي سَبِيلِ اللَّهِ فَبَشِّرْهُم بِعَذَابٍ أَلِيمٍ يَوْمَ يُحْمَى عَلَيْهَا فِي نَارِ جَهَنَّمَ فَتُكْوَى بِهَا جِبَاهُهُمْ وَجُنُوبُهُمْ وَظُهُورُهُمْ هَذَا مَا كَنَزْتُمْ لِأَنفُسِكُمْ فَذُوقُوا مَا كُنْتُمْ تَكْنِزُونَ. மேற்கூறிய இந்த இரண்டு வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து அதனை அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கவில்லையோ அவர்களுக்கு கடுமையான வேதனை கொண்டு நபியே நீங்கள் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீநாரி ஜஹன்னம், அந்த நாளை மறுமையிலே அந்த 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 பொருட்கள் எல்லாம் சூடாக்கப்பட்டு நரக நெருப்பிலே சூடாக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்களுடைய நெற்றிகளிலேயும் அவர்களுடைய விழா பகுதிகளிலேயும் அவர்களுடைய முதுகு பகுதிகளிலேயும் சூடு போடப்படும். அந்த நேரத்தில் சொல்லப்படும் ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைத்த சேமித்து வைத்த பொருட்கள் இவைகள் தான், நீங்கள் சேமித்துக் கொண்டிருந்ததை இதோ நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்படும் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக அந்த அடிப்படையில இந்த வசனத்தின் மூலமாக யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காமல் கட்டாய தர்மம் கொடுக்காமல் அவர்களுடைய சொத்துக்களை அங்கே சேமித்து கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அதே சொத்துக்கள் நாளை மறுமையிலே அந்த அதே சொத்துக்களை நரக நெருப்பிலே காய்ச்சி அதன் மூலமாக எங்களுக்கு சூடு போடப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த எச்சரிக்கையை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான், வலா யஹ்சபன்னல் லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி ஹுவ கைரன் லஹும் பல் ஹுவ ஷர்ரன் லஹும், அதாவது அல்லாஹ் தஆலா வழங்கிய அருட்கொடைகளிலே அவைகளிலே உலோபித்தனம் காட்டக்கூடிய கஞ்சத்தனம் காட்டக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அவ்வாறு கஞ்சத்தனம் காட்டி இவைகளை சேமித்து வைப்பது அவர்களுடைய நலவுக்கு தான் என்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், பல் ஹுவ ஷர்ரன் லஹும், மாறாக அது அவர்களுக்கு கெடுதியாகத்தான் இருக்கின்றது. சைதவ்வகூன மாபகிலூ பிஹி யௌமல் கியாமா, அவர்கள் எதனையெல்லாம் கஞ்சத்தனம் காட்டி சேமித்து வைத்தார்களோ அந்த அனைத்தையுமே நாளை மறுமையிலே அவர்களுக்கு மாலைகளாக போடப்படும் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆலே இம்ரான்ல சொல்லுகின்றான். இன்னொரு நபிமொழியிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் நபி அவர் சொல்கின்றார்கள், மா மின் சாஹிபி கன்சின் லா யுஅத்தி ஜகாத்தஹு இல்லா உஹ்மிய அலைஹி ஃபீ நாரி ஜஹன்னம். அதாவது சொத்துக்கு தங்கம் வெள்ளிகளுடைய ஒரு மனிதன் யாராவது ஒருவன் அதனுடைய ஜகாத்தை உரிய முறையில் கொடுக்கவில்லை என்றால் அந்த தங்கம் வெள்ளிகள் எல்லாம் உலோக தட்டுகளாக மாற்றப்பட்டு அதன் மூலமாக அவனுடைய இரு விழாக்களும் அதே போன்று அவனுடைய நெற்றியும் அங்கே சூடு போடப்பட்டு கொண்டே இருக்கும். இதுவரை தெரியுமா, ஹக்தா யஹ்கும் அல்லாஹ் பைன இபாதிஹி ஃபியோ மின் கான மிக்தாருஹு அல்ஃபசன. அதாவது நாளை மறுமையிலே ஒரு நாள் இருக்கின்றது, அந்த நாள் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமனான அந்த மறுமையிலே அல்லாஹ் தஆலா தீர்ப்பு வழங்கும் வரையிலே இவ்வாறு அவர்களுக்கு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதற்கு பின்னால் அவர்களுடைய பாதை ஏது சுவர்க்கமா அல்லது நரகமா என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். இது யாருக்கென்று சொன்னால் அந்த தங்கம் வெள்ளிகளை சேமித்து அதனுடைய ஜக்காத்தை வழங்காமல் இருந்தவர்களுக்குரிய தண்டனையாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே ஹதீஸில் தொடர்ந்து சொன்னார்கள், உமா மின் சாஹிபி இப்லின் லா யுஅதி ஜகாத்தஹா இல்லா புதிஹலஹா பிகாஇன் கர்கர் கௌஃபர் மா கானத் துஸ்தன்னு அலை. அதாவது யார் அதாவது ஒட்டகத்துடைய பல ஒட்டகங்களை வைத்துக் கொண்டிருப்பவர் அந்த ஒட்டகத்துடைய ஜக்காத்தை யார் வழங்கவில்லையோ அவர்கள் ஒரு விசாலமான ஒரு மைதானத்தினாலே மறுமையில் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதற்கு பின்னால் அந்த இந்த உலகத்தில் அவர்கள் சேர்த்து வைத்த அந்த ஒட்டகங்கள் எல்லாம் வந்து அதனுடைய கால்கள் எல்லாம் மிதித்து அவர்களை கடித்து குதறிக்கொண்டிருக்கும் என்பதாக அந்த நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த நாள் வரும் வரையிலே அவ்வாறு கடித்து குதறிக்கொண்டிருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இதே போன்று தன் ஆட்டுக்கும் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த ஜகாத்தை வழங்காதவர்கள் இந்த சொத்தை இந்த உலகத்திலே சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தார்களோ ஜகாத் வழங்காமல் சேமித்து வைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த சொத்துக்களை வைத்து அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எங்களை தண்டிக்க காத்துக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு முஸ்லிலஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா. யாருக்கு அல்லாஹ் தஆலா சொத்துக்களை கொடுத்து அதனுடைய ஜக்காத்தை அவர் கொடுக்கவில்லையோ அந்த சொத்துக்கள் நாளை மறுமையிலே இரண்டு கொம்புகளுள்ள ஒரு பாம்பாக அது உருவம் மாற்றப்படும். லஹு ஜபீபத்தான், அதே போன்று அந்த பாம்புக்கு இரண்டு அதாவது முன் பற்கள் இரண்டு இருக்கும், கூர்மையான இரண்டு பற்கள் இருக்கும். யுத்தவிக்கு யோமல் கியாமத்தி, அந்த பாம்பு அந்த மனிதனுடைய கழுத்திலே சுத்தி கொள்ளும். அதற்கு பின்னால் அந்த மனிதனுடைய இரண்டு தாடைகளையும் பிடித்து சொல்லும், அன கன்சுக்க அன மாலுக்க, நான் தான் நீ சேர்த்தி வைத்த அந்த சொத்து நான் தான் உன்னுடைய சொத்தாக இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மேலே ஓதி காட்டிய வலா யஹ்சபன் அல்லதீன யபகலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி என்ற அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். இந்த சம்பவம் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக மேற்கூறிய இந்த வசனங்கள் இந்த ஹதீஸ்களை வைத்து ஜக்காத் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத் என்ற ஒரு வணக்கத்தை யார் மறுக்கின்றாரோ, அப்படி ஒரு வணக்கம் இல்லை என்பதாக யார் அடியோடு மறுக்கின்றார்களோ அவர்கள் காஃபிர் என்பதிலே யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதிலே எந்த ஒரு அறிஞர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேற்றுமே கிடையாது. எனவே ஜக்காத் யார் ஒட்டுமொத்தமாக மறுக்கின்றார் அவர் காஃபிராகி விடுகின்றார். ஆனால் இந்த ஜக்காத் என்ற ஒரு வணக்கம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் அந்த ஜக்காத்தை கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டுகிறாரோ அல்லது ஜக்காத் கொடுக்காமல் இருக்கின்றாரோ அவர் அதாவது அந்த ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்ததுக்காக வேண்டி அவர் பாவியாக மாறிவிடுகின்றார், அவர் ஃபாசிக்காக மாறிவிடுகின்றார். இஸ்லாமிய ஆட்சியாளர் இருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய கடமை என்னவென்றால் இது போன்று ஜக்காத்தை தர மறுக்கின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடமிருந்து அந்த ஜக்காத்தை பறித்தெடுப்பது ஆட்சியாளர் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு சமூகமே சேர்ந்து இந்த ஜக்காத்தை வழங்க மாட்டோம் என்று அதாவது அடம்பிடித்துன்னு சொன்னால் அந்த ஜக்காத் வழங்க மாட்டோம் என்று மறுத்து கொண்டிருந்து சொன்னால் அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக போரிட்டு அந்த ஜக்காத்தை பலவந்தமாக பறித்தெடுப்பது ஆட்சியாளர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. என்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமிர்த்து அன் உக்காத்திலன் நாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ யுகீமு ஸலாத வ யூத்து ஸகா. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரண்டும் மக்கள் சாட்சி சொல்லி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்கும் வரை நான் மக்களுடன் யுத்தம் செய்ய ஏவப்பட்டிருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கூட்டம் இந்த ஜக்காத்தை கொடுக்க மறுத்தார்கள். அதற்குரிய காரணமாக கூறினார்கள், இந்த ஜக்காத்தை நாங்கள் நபியுடைய காலத்திலே நபி அவர்கள் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் வழங்கி வந்தோம். ஏனென்றால் அந்த ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் துவா கேட்பார்கள். அந்த துவாவில் எங்களுக்கு அமைதி இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். இப்பொழுது தான் நபி அவர்கள் இல்லையே, எனவே அவர்களுடைய துவா கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் ஏன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கூட்டம் மறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக அபூபக்கர் சித்திக் அவர்கள் யுத்தம் பிரகடனம் செய்து ஒரு போர் யுத்தப்படையை தயார் செய்தார்கள். அந்த நேரத்தில் உமர் அலியின் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை இடைமறித்து கேட்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் தானே, உமிர்து அன் அகூல் அன் உகாத்திலன்னா ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் வரை மக்களுக்கு எதிராக நான் போரிடும்படி ஏவப்பட்டிருக்கின்றேன். ஃபமன் காலஹா, யார் அந்த கலிமாவை சொல்லிவிடுகின்றாரோ, ஃபகத் அஸ்மம மின்னி மாலஹு வநஃப்ஸஹு, அவர் என்னை விட்டும் அவருடைய தன்னுடைய சொத்துக்களையும் உயிரையும் பாதுகாத்து கொண்டு விட்டார். இல்லா பிஹக்கிஹி, அந்த சொத்துக்களுக்குரிய கடமைகளை தவிர என்பதை நபியால் சொல்லியிருக்கின்றார்களே என்று உமர் அவர்கள் கேட்கின்றார்கள். அதாவது இந்த மக்கள் ஏற்கனவே கலிமா சொல்லிவிட்டார்கள் தானே, எவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய போகின்றீர்கள் என்பதாகத்தான் உமர் அவர்கள் இடைமறித்து கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் சொல்கின்றார்கள், வல்லாஹி லௌ காத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகா, நிச்சயமா அல்லாஹ்வின் சத்தியமாக நான் இந்த தொழுகையையும் ஜக்காத்தையும் வேறு பிரித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன். மால், ஏனெனில் எவ்வாறு தொழுகை வந்து உடம்புக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையோ அதே போன்று சொத்துக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக ஜக்காத் இருக்கின்றது. எனவே வல்லாஹி லௌ மனஊனி அனாகன் கானு யுஅத்துனா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நபியுடைய காலத்திலே ஒரு ஒட்டகத்துடைய கயிறை கொடுத்து கொண்டிருந்து அந்த கயிறை கூட என்னுடைய காலத்திலே அதாவது மறுத்தார்கள் என்று சொன்னால், அதனை தரும் மறுத்தார்கள் சொன்னால் அதற்காக வேண்டி நான் அவர்களுக்கு எதிராக நான் போரிடுவேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ்களுடைய அடிப்படையிலே ஒரு கூட்டமாக ஒரு சமூகமாக சேர்ந்து இந்த ஜக்காத்தை தர மறுத்தாலும் ஆட்சியாளர்கள் அவர்களை கட்டுப்பட வைத்து அவர்களிடத்தில் பலவந்தமாக ஜக்காத்தை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழிகள் எங்களுக்கு தெளிவூட்டுகின்றன. இந்த ஜக்காத் யாருக்கு கடமையாகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே இது ஒவ்வொரு அதாவது சுதந்திரமான அடிமைகள் அல்லாத முஸ்லீமாகிய ஒவ்வொருவருக்கும் இது கடமையாக இருக்கின்றது. எப்பொழுது கடமை என்று சொன்னால் அவர்களிடத்திலே அந்த சொத்து இருந்து அந்த சொத்துக்கு குறிப்பிட்ட ஜக்காத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட சொத்துக்களிலே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச அளவு நிசாப் என்று கூறுகின்றோம். அந்த அளவு எப்பொழுது அந்த அளவை எட்டி அதன் மூலமாக அந்த ஜக்காத் அவருக்கு கடமையாகின்றது. அந்த நிசாப அந்த குறைந்தபட்ச அளவிலே இருக்கின்றது என்று சொன்னால் அதிலே ஒரு நிபந்தனை இடப்படும், அவர் தனக்கும் தன்னுடைய தொழில் அதே போன்று தன்னுடைய குடும்ப செலவினங்கள் இது போன்ற அத்தியாவசிய தேவைகள் போக மீதியுள்ள சொத்துக்களிலே அந்த ஜக்காத்துடைய அளவை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டென்று சொன்னால் அதற்குரிய ஜக்காத்தை அவர் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். இந்த ஜக்காத்துடைய நிபந்தனைகளிலே அது முதலாவது அந்த அளவை பூர்த்தி செய்ய வேண்டும், அதாவது அந்த குறைந்தபட்ச அளவு என்று சொல்லக்கூடிய அந்த நிசாபை எட்டி இருக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவதாக அந்த எட்டிய நிசாபுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். அதே போன்று சிறுவர்களாக இருந்தால் சொன்னால் அல்லது புத்தி பேதளித்தவர்கள் இருந்து அவர்களுடைய பேரிலே சொத்துக்கள் இருந்தால் சொன்னால் அந்த சொத்துக்கும் அந்த சிறுவர்களை யார் பராமரிக்கிறார்களோ அவர் கண்டிப்பாக கட்டாயமாக அதுக்குரிய ஜக்காத்தை வழங்க வேண்டும். ஏனென்றால் ஜக்காத் என்பது சொத்துக்களுடைய அந்த ஒரு ஹக்காக கடமையா இருக்கின்றது. அதிலே நபர்களை பார்க்க படமாட்டாது, யாருடைய சொத்து என்பதே முக்கியமல்ல, அந்த சொத்துக்கு அந்த அளவு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஜக்காத் வழங்குவது கட்டாயமாயிருக்கின்றது. அதே போன்று இந்த ஜக்காத்து மூலமாக சமூகத்திலே கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன ஜக்காத்து மூலம் என்னென்ன பிரயோஜனங்கள் கிடைக்கின்றது என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதன் மூலமாக தனிநபர்களுக்கும் அதே போன்று சமூகத்துக்கும் பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்றன. முதலாவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஜக்காத்துடைய அதாவது அந்த உண்மையான உல தூய்மை ஏற்படுகின்றது. அதே போல எங்களை அந்த ஜக்காத் எங்களை தூய்மைப்படுத்துகின்றது. எவ்வாறு தூய்மைப்படுத்துகின்றது சொன்னால் அது தூய்மைப்படுத்தக்கூடிய முறையை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜக்காத் அதாவது ஜக்காத்தை வழங்கக்கூடியவர் அவர் அந்த பணத்திலே தன்னுடைய சொத்திலே பேராசை பிடித்தவராக இருக்க மாட்டார். அந்த பேராசையிலிருந்து அவரை அந்த ஜக்காத்து பாதுகாக்கின்றது. அதே போன்று அந்த ஜக்காத்தை வாரி வழங்கக்கூடிய நேரத்திலே அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த கஞ்சத்தனம் உலோபித்தனம் எல்லாம் எடுபட்டு போய்விடுகின்றது. மேலும் அந்த ஜக்காத்தை வழங்குவதன் மூலமாக அவருடைய உள்ளத்திலிருந்து கெட்ட குணமாகி அந்த பொறாமை எடுபட்டு விடுகின்றது. அடுத்தவர்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்திலிருந்து பொறாமை போய் விடுகின்றது. அதே போன்று அவருடைய உள்ளத்திலிருந்து பெருமை தற்பெருமை எல்லாம் இல்லாமல் போய் விடுகின்றது. சமூக உணர்வு மேலும் மேலும் அதிகரிக்கின்றது. இது போன்ற பல நலவுகளை இந்த ஜக்காத்து மூலமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கலாம். இந்த ஜக்காத் என்னென்ன சொத்துக்களிலே கடமையாகின்றது? எல்லா சொத்துக்களிலும் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் எல்லா சொத்துக்களிலும் கொடுக்க தேவையில்லை. என்னென்ன சொத்துக்களிலே கடமையாகினால், முதலாவதாக தங்கம் வெள்ளி போன்ற அந்த ஆபரணங்கள், அதே போன்று தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்கள் இவைகளிலே கடமையாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலைஸ அலைக ஷைன் ஹத்தா யகூன லக 20 தீனாரன், அதாவது 200 தீனார்கள், 20 தீனார்கள் அளவு உங்களிடத்தில் தங்கம் இருக்கக்கோ, தங்க காசி வரும் வரையிலே உங்களுக்கு அதில் எந்த ஒரு கடமைகளும் இல்லை. அதே போன்று ஃபைதா கானத்துல 20 தீனாரன் வஹால அலைஹல் ஹவுலு ஃபஃபீஹா நிஸ்ஃபு தீனார், அதாவது நீங்கள் உங்களிடத்திலே 20 தீனார்களுக்கு வந்து அந்த 20 தீனார்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டன் சொன்னால் அதிலே நீங்கள் அரை தீனார் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் நபியோ சொன்னார்கள், ஃபமாசாத ஃபபி ஹிசாபி தாலிக, அதற்கு பின்னால் வீதாசார அடிப்படையிலே கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில இன்றைய காலத்திலே அந்த தங்கத்துடைய அளவு இன்றைய காலத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட அதாவது 85 கிராம்கள் வரக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 11.5 பவுன் என்று நாங்கள் கூறுகின்றோம். 11.5 பவுன் அளவுக்கு தங்கத்துடைய தங்க காசிகள் அல்ல தங்க ஆபரணங்கள், பாவிக்காத தங்க ஆபரணங்கள் இருந்தன்னு சொன்னால் அதிலே ஜக்காத்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். 2.5 வீதம், அதாவது 40 வீதம் அந்த அதுக்குரிய சொத்தாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போன்று வெள்ளி காசியில் எடுக்கக்கூடிய நேரத்தில் 595 கிராம் அளவுக்கு இருந்தோம்னு சொன்னால் அதிலிருந்து நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 1/20 பகுதியாக அதில் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த தங்கம் அதே போன்று வெள்ளி இவைகளுடன் சேர்ந்து அதற்குரிய அதே சட்டங்கள் தற்காலத்திலே நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் காசிகளுக்கும் அதே சட்டம் இருக்கின்றது. எனவே ஒரு மனிதர் அதை தனது காசிகளை சேமித்து அதனை வேறு வேறு சொத்துக்களிலே வியாபாரங்களிலே அதை செலவழிக்காமல் அது வங்கியிலே சேர்த்து வைக்கின்றார் வைத்துக் கொள்ளும். உதாரணத்துக்காக அந்த சொத்து அது ஜக்காத்து அந்த தங்கத்துடைய அளவுக்கு அல்லது வெள்ளியுடைய அளவுக்கு அந்த அதனுடைய பெருமதி அளவுக்கு அவருடைய பணம் இருந்து அதிலே ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டு சொன்னால் அதிலிருந்து 2.5 வீதம் எடுத்து கண்டிப்பாக ஜக்காத் அவர் வழங்க வேண்டும். அதே போன்று இது முதலாவதாக தங்கம் வெள்ளி அதே போன்று இன்றைய காலத்து நாணயங்கள். இரண்டாவது ஜக்காத்து கடமையாகக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் பூமியிலிருந்து முளைத்து வரக்கூடிய தானியங்கள் அதே போன்று பல வகைகள். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனில் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும், ஏ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அதை சம்பாதித்தவைகளிலிருந்து நல்ல வகைகளிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். ஒமிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்ள், அதே போன்று இந்த பூமியிலிருந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த அந்த தானியங்கள் பயிர் பச்சைகளில் நீங்கள் ஜக்காத்து கொடுங்க, கடமை செலவழியுங்கள் என்பதை அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த தானியங்கள் கோதுமை அதே போன்று பல வகைகளிலே திராட்சை பேரித்தம் போன்றவைகள் கடமையாகின்றன. அந்த பொருட்களிலே அங்கே ஜக்காத் கடமையாகின்றன. அதிலே இருக்கக்கூடிய விரிவான சட்டங்கள்லாம் எப்பொழுது அதில் எந்த அளவுக்கு நாங்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் போன்ற சட்டங்கள்லாம் அதாவது விரிவாக உள்ள கிதாபுகளை உங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான அதாவது ஜக்காத் விதியாகக்கூடிய பொருட்களில் ஒன்றுதான் கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகைகள், இவைகளிலேயும் அந்த ஜக்காத் கொடுப்பது கடமையாக இருக்கின்றது. அதே போன்று தான் நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய வியாபார பொருட்கள் இருக்கின்றன, அந்த வியாபார பொருட்களையும் எப்பொழுது இவர் ஒருவர் கடையை ஆரம்பிக்கிறார், தனது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரோ அந்த வியாபாரத்தை ஆரம்பித்ததுக்கு பின்னால் ஒரு வருடம் சரியாக ஒரு வருடம் பூர்த்தியானதும் அந்த வியாபார பொருட்கள் அத்தனையும் இவர் கணக்கிட வேண்டும். அதிலே இருக்க அது நாங்கள் இன்றைய காலத்தில் இஸ்ட்ரோ கழிப்புன்னு சொல்வதும் அவ்வாறு கணக்கிட்டு அதிலிருந்து 2.5 வீதம் ஜக்காத்து கட்டாயமாக கொடுப்பது கடமையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம் பார்த்துவிட்டு முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனில் சொல்லுகின்றான், இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபீ ஸபீலில்லாஹி வஃபினிஸ் ஸபீல் ஃபரீதத்தும் மின் அல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹகீம். சூரத்து தௌபாவிலே வரக்கூடிய இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த ஜகாத்தை யாருக்கு விநியோகிக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே எட்டு விதமான கூட்டத்தினரை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதுல முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய கூட்டம் யாருன்னு சொன்னால் அல் ஃபுகரா உல் மசாக்கின், முதலாவதும் இரண்டாவதும் மிகவும் பரம ஏழையும், அதே போன்று அன்றைய தினத்திலே அவர்களுக்கு போதாத அளவுக்கு அதாவது சாதாரணமான ஏழைகள் இவர்களுக்கும் அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஃபுகராக்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் இந்த இரண்டு அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கிறானே, இந்த இரண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அதாவது சொல்லுவார்கள் கடுமையான வறுமை இருக்கக்கூடியவர்கள், உதாரணத்துக்காக ஒருவருக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான அளவு 100 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 100 ரூபாய் அவருக்கு தேவை, அவருடைய வாழ்க்கை செலவுக்காக 100 ரூபாய் தேவையா இருக்கக்கூடிய இடத்துல அவர் அதில 25 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத ஒருவராக இருக்கின்றார், இவருக்கு தான் ஃபக்கீர் என்று சொல்லுவோம். அதே போன்று மிஸ்கின் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னால் அதை கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாயில அவருக்கு அதுல அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அதைவிட கொஞ்சம் குறைவாக அவர் சம்பாதிக்கக்கூடியவர் இருக்கின்றார், ஆனாலும் அதுவும் அவருக்கு போதாதாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு 75-80% அளவு சம்பாதிக்கக்கூடியவர் இவருக்கும் இந்த ஜக்காத்தை வழங்கலாம் என்று அல்லாஹ் தஆலா அந்த அல்குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். ஆக இவர்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் அவர்களுடைய இந்த வாழ்க்கையில அவர்கள் தொழிலை திறம்பட செய்வதற்கும் அதே போல அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அந்த வருடத்துக்கு தேவையான அளவுக்கு அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தேவை என்பதை கணக்கிட்டு பார்த்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது மூன்றாவது கூட்டமாக சொல்கின்றான் அலைஹா, அந்த ஜக்காத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் யாருன்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள், அதே போன்று அந்த ஜக்காத்தை விநியோகி அதை பங்கு பிரிக்கக்கூடியவர்கள், அந்த ஜக்காத்துடைய விடயத்திலே எல்லாம் எழுதக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் யாருன்னு சொன்னால் தனிநபர்கள் கிடையாது, அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய அந்த வேலைகளுக்கு தகுந்த அளவுக்கு அந்த ஜக்காத்தினுடைய ஒரு பகுதி அவர்களுக்கு கொடுக்கப்படும். அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இந்த ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள், அதே போல இந்த ஜக்காத்தை விநியோகிக்கக்கூடியவர்கள், அந்த ஜக்காத்துடைய விடயங்களில் கணக்கு வழக்குகளிலும் எழுதக்கூடியவர்கள் இவர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த ஜக்காத்தினுடைய ஒரு பகுதியை அரசாங்கம் விரும்பிய அளவுக்கு நிர்ணயித்துக் கொடுக்க முடியும். அதே போன்று இன்னொரு கூட்டம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான்காவது கூட்டமாக வல் முஅல்லஃபத்து குலூபுஹும், அதாவது இந்த முஅல்லஃபத்து குலூப் என்பதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர் ஒருவர் இறை நிராகரிப்பாளராக காஃபிராக முஷ்ரிக்காக இருக்கின்றார், ஆனால் அவர் இஸ்லாத்தை மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒருவராக இல்லை, அவருக்கு கொஞ்சம் காலம் இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்தேன்னு சொன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவரும் இருக்கிறார்கள். அல்லது இரண்டாவது பகுதி யாருன்னு சொன்னால் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், இந்த இரண்டு பேருக்குமே இந்த ஜக்காத் என்ற ஒரு பகுதியை அவருடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு கொடுக்கலாம் என்பதை இந்த அல்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த அல்குர்ஆனில் சொல்லிருக்கக்கூடிய இந்த முஅல்லஃபத்துல் குலூபுக்கு இந்த இரண்டு விதமான அர்த்தங்களையும் அறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக வஃபிர் ரிகாபி, அதாவது ரிகாப் என்று சொல்லக்கூடியவர்கள் அடிமைகள், எப்படிப்பட்ட அடிமைகள் சொன்னால் அதாவது உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் யாருன்னு சொன்னால் ஒரு எஜமான இடத்தில் ஒரு அடிமையாக வேலை பார்க்கக்கூடிய ஒருவர், அவருக்கு அந்த எஜமான் சொல்லி இருப்பார், நீ எனக்கு இந்த அளவுக்கு தொகை பணம் கட்டிவிட்டேன்னு சொன்னால் நான் உன்னை நீ விடுதலையாகி விடுவா என்பதாக அவர் ஒரு உரிமை சீட்டு எழுதி வைத்திருப்பார். அந்த தொகை பணம் இந்த அடிமை இடத்தில் இல்லைன்னு சொன்னால் இந்த ஜக்காத்து பணத்திலிருந்து அவருக்கு அந்த தொகையை பெற்று அதன் மூலமாக அதனை தனது எஜமானுக்கு செலுத்தி தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். இதுதான் ரிகாப் என்ற அடிமைகள் என்ற உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை. இவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஜகாத் வழங்கும்படி சொல்லி இருக்கின்றான். அதே போன்று அடுத்தவர்கள் கடனாளிகள், அத அரசாங்கத்திலே அவருடைய எந்த அளவுக்கு அவருடைய கடன் இருக்கும் என்பது கணக்கு பழக்கிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு அவருடைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்குரிய அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த அல்குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்கின்றது. அதே போன்று வஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை போர் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கும் அந்த ஜக்காத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுக்க முடியும். அதே போன்று கடைசி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் உபுனு சபீல், அதாவது பாத யாத்திரை பிரயாணம் ஒருவர் இருக்கின்றார், அவர் பிரயாணம் செய்யக்கூடிய இடைநடுவிலே அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒன்று குளறுபடியால் அல்லது ஏதோ ஒரு விபரீதம் அவருக்கு நடந்து விடுகின்றது, இப்படிப்பட்டவர்களுக்கு ஜக்காத்திருந்த ஒரு தொகையை அவருடைய ஊருக்கு போய் சேரும் வரையிலே அவருக்கு கொடுக்க இருக்கக்கூடிய செலவுக்குரிய அளவுக்கு அவருக்கு கொடுக்கலாம் என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. ஆக இந்த எட்டு கூட்டத்தினருக்குத்தான் ஜக்காத்து விதியாகின்றது, கடமையாகின்றது. அந்த எட்டு கூட்டத்தின் அனைத்து கூட்டத்துக்குமே கொடுக்க வேண்டும் என்பது கடமை இல்லை. இதுல ஏதாவது ஒரு கூட்டத்தை தெரிவு செய்து முழு ஜக்காத்தை அந்த கூட்டத்துக்கு மாத்திரம் செலுத்தினாலும் பரவாயில்லை என்றாலும், அதாவது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் அதாவது எவ்வாறு சொல்கின்றான்னு சொன்னால், இன் துபுது சதகாத்தி ஃபனிஇம்மா ஹிய, அதாவது நீங்கள் சதகாவை தர்மத்தை வெளிப்படையாக கொடுத்தோம் சொன்னால் அதுவும் சிறந்தது. நீங்கள் அதனை மறைத்து அதே அதனை நீங்கள் ஏழைகளுக்கு மாத்திரம் கொடுத்தோம்னு சொன்னால் அதுவும் சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இங்கே ஜகாத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு கூட்டத்தை மாத்திரம் தான் சொல்லியிருக்கின்றான், அதாவது ஃபுகராக்கள் அந்த ஒரு கூட்டத்தை மாத்திரம் தான் சொல்லியிருக்கின்றான். எனவே அந்த அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸிலையும், அவர்களில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்தில் எடுக்கப்பட்டு அவர்களில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்று நபி அவருடைய இந்த ஹதீஸிலேயும் இந்த எட்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றன சொன்னால், இந்த ஜகாத்தை வந்து கண்டிப்பாக கட்டாயமாக எட்டு கூட்டத்துக்கும் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதில்லை. அந்த எட்டு கூட்டத்திலே அந்த நேரத்திலே தேவையுடைய முக்கியமான கூட்டங்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு மாத்திரம் வழங்கினாலும் போதுமானது. எனவே வல்ல ரஹ்மான் இந்த ஜக்காத்தை சரியான முறையிலே கொடுத்து அதன் மூலமாக வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வானாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.